The following is a class on the Bhagavad Gita, as it is, 6th chapter, text number 2 through 5, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in February of 1969 in Los Angeles.
Penvaram Bhagavad Gita Unmayuravil, 6th Adhyayam, 2 mudal 5 varailana slogangalukku upanyasam valangiyavar, Devathiru A.S. Bhaktivedanta Swami ஸ்ரீல பிரபுபாதர் 1969 வருடம் பிப்ரவரி மாதத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு. பாண்டுவின் மகனே, புலநுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது என்பதால் துறவு என்று அழைக்கப்படுவதும் யோகமும் பரமனுடன் தொடர்பு கொள்ளுதலும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும்.
Here is the point of yoga practice. Yoga means to join.
யோக பயிற்சி அப்படின்ற கருத்து இங்க சொல்லப்படுது. யோகா அப்படின்னா இணைத்தல்.
Now in our conditional state, although we are part and parcel of the supreme, but we are now separated.
இப்போ நம்முடைய இந்த கட்டுண்ட நிலையில நம்ம முழுமுதற் கடவுளுடைய அம்சமா இருந்தாலும் கூட இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கோம்.
The same example, this finger is part and parcel of your body, but if it is separated, amputated, it has no value.
அதே உதாரணம் கொடுக்கலாம். இப்ப இந்த விரலானது இந்த உடலோட ஒரு அம்சம், ஆனா அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குன்னு மதிப்பு எதுவும் கிடையாது.
பட் சோ லாங் இட் இஸ் ஜாயின்ட் வித் திஸ் பாடி, இட்ஸ் வேல்யூ இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அண்ட் மோர் தன் தட். இஃப் தேர் இஸ் எனி டிசீஸ், யூ கேன் ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் டு கியூர்.
ஆனால் இது உடலோடு இணைந்து இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு பல மில்லியன் டாலர், அதுக்கு மேலே கூட இருக்கும். அதுக்குன்னு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கு நிறைய எவ்வளவு வேணா பணம் செலவழிப்போம் அதை குணப்படுத்துறதுக்கு.
சிமிலர்லி, we at the present moment in the cognizant state of material existence, we are separated from God.
அதே மாதிரி தற்சமயத்தில் இந்த பௌதிக இருப்புன்ற இந்த கட்டுண்ட நிலையில நம்ம கடவுளை விட்டு பிரிஞ்சு இருக்கோம்.
Therefore, we are so much reluctant to speak of God, to understand about God, our relationship to God. We think it is simply waste of time.
அதனால தான் கடவுளை பற்றி பேசுறதுக்கோ, கடவுளை பற்றி புரிந்து கொள்றதுக்கோ, கடவுளோருடனான நம்முடைய உறவு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். இது வெறுமனே நேரத்தை வீணடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம்.
In this meeting, everyone knows that this temple, Krishna Consciousness Temple, is speaking of God or any charge. People are not very much interested.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய இந்த கோயிலில் அல்லது ஏதோ ஒரு தேவாலயங்களில் கூட கடவுளை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
They think that is a kind of what is called recreation in the name of a spiritual advancement, otherwise it is simply waste of time. Better this time could be used for earning some money or enjoying a club or in a restaurant.
ஆன்மீக முன்னேற்றம்ன்ற பேரில் இது ஓய்வு எடுக்கிறதுக்கான அல்லது பொழுது போக்குறதுக்கான ஒரு வழி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வெறுமனே நேரத்தை வீணடிக்கிறது. அதனால் இந்த நேரத்தை நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம், அல்லது ஏதோ ஒரு கிளப்லேயோ ஒரு உணவகத்திலேயோ போய் நம்ம புலன் இன்பத்தை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க.
ஸோ டிட்ராக்ஷன் ஃப்ரம் காட் மீன்ஸ் சென்ஸ் என்ஜாய். தோஸ் ஹூ ஆர் டூ மச் அடிக்டட் டு சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தே ஆர் நாட் ஐ மீன் டு சே எலிஜிபிள் ஃபார் யோகா சிஸ்டம்.
அதனால கடவுள்கிட்டருந்து திசை திரும்பினாவே அது புலன் இன்பம் தான். அதனால யாரெல்லாம் இந்த புலன் இன்பத்தில் அதிகமாக அடிமைப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த யோகா வழிமுறைக்கு தகுதி இல்லாதவர்கள்.
யோகா சிஸ்டம் இஸ் நாட் தட் யூ கோன் டூயிங் ஆல் நான் சென்ஸ் இன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் இன் சிம்பிளி சிட் டவுன் மெடிடேஷன். திஸ் இஸ் சிம்பிளி கலோசல் வாக்.
யோக வழிமுறை அப்படின்றது எல்லா அபத்தமான புலனின்ப செயல்களையும் ஈடுபட்டுட்டு வெறுமனே உட்காந்துட்டு நான் தியானம் பண்றேன் அப்படின்றதல்ல. இது வெறுமனே ஒரு பெரிய கேலி கூத்து.
இட் ஹஸ் நோ மீனிங். யோகா சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இஸ் டு சென்ஸ் கண்ட்ரோலிங் தி சென்ஸ் யம் நியம்.
அந்த மாதிரி யோகத்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. யோக வழிமுறை அப்படின்னாவே முதல் விஷயமே புலன்களை கட்டுப்படுத்துறது. யம நியமங்கள் இருக்கு.
There are eight different stages of practicing yoga. யம் நியம் ஆசன் தியான் தாரணா பிராணாயம் பிரத்யாகார் சமாதி.
யோக பயிற்சியினுடைய எட்டு நிலைகள் இருக்கு. யம நியம ஆசன தியான தாரண பிராணாயாம பிரத்யாகார சமாதி.
So, in the beginning, first of all, we shall speak in this chapter. Lord Krishna will teach you what is yoga system.
அதனால இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம் இதை பற்றி பேசவிருக்கோம். பகவான் கிருஷ்ணர் யோக வழிமுறைன்னா என்னன்றதை போதிக்கவிருக்கார்.
Therefore, in the beginning, Krishna says that For no one can become a yogi unless he renounces the desire for sense gratification.
அதனால தான் ஆரம்பத்திலேயே பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஒருத்தன் புலனின்பத்துக்கான விருப்பங்களை துறந்தால் ஒழிய யோகி ஆக முடியாது.
So, anyone who is indulging in sense gratification is a nonsense. He is not a yogi. He cannot be a yogi.
அதனால யார் ஒருத்தன் புலன் இன்பத்தில் ஈடுபட்டு இருக்கானோ அவன் அபத்தமானவன், அவன் யோகி அல்ல, அவனால யோகியா இருக்க முடியாது.
யோகா சிஸ்டம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி செலிபசி, நோ செக்ஸ் லைஃப். தட் இஸ் யோகா சிஸ்டம். நோ ஒன் கேன் பிகம் எ யோகி இஃப் ஹி இன்டல்ஜஸ் இன் செக்ஸ் லைஃப்.
யோக வழிமுறையில் பிரம்மச்சாரியம் என்றது மிக கண்டிப்பான ஒன்று. பாலுறவு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதுதான் யோக வழிமுறை. பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு யாராலையும் யோகி ஆக முடியாது.
The so called yogis come to your country and say, yes, whatever you like can do. History meditate, I give you some mantra. These are all nonsense.
பேரளவிலான யோகிகள்லாம் உங்கள் நாட்டுக்கு வராங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் உங்கள் விருப்பப்படி, இருந்தாலும் நீங்கள் தியானம் பண்ணுங்க, நான் ஒரு சில மந்திரங்களை கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அபத்தமானது.
Yes, it is authoritative statement that no one can become a yogi unless he renounces the desire for sense gratification. This is the first condition.
இங்கே அதிகாரப்பூர்வமான ஒரு கூற்று இருக்கு. புலன் இன்பத்துக்கான ஆசையை ஒருவன் துறந்தால் ஒழிய அவனால் யோகி ஆக முடியாது. இதுதான் முதல் நிபந்தனையை மேலும் படிங்க.
Verse number 3. For one who is healed by the eightfold yoga system, work is said to be the means And for one who has already attained yoga, cessation of all material activities is said to be the means.
3rd ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு. அஷ்டாங்க யோக முறையின் புது மாணவனுக்கு செயலை வழியாக கூறப்படுகின்றது. ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது.
Yes. There is two stages. One who is practicing yoga to reach to the perfectional platform, and one who has attained the perfectional platform.
ரெண்டு நிலைகள் இருக்கு. யார் ஒருத்தர் யோக பயிற்சியின் மூலமாக பக்குவ நிலை அடையறதுக்கு முயற்சிக்கிறாங்களோ அது ஒரு நிலை. ரெண்டாவது யார் ஒருத்தர் ஏற்கனவே பக்குவ நிலை அடைஞ்சிருக்காங்களோ அது.
So long one is not on the perfectional platform, just trying to do it. At that time there are so many works.
அதனால ஒருவர் பக்குவ நிலையை அடையாத வரைக்கும் அந்த பயிற்சியை செய்ய முயற்சிக்கிறவர்கள் கூட அவர்களுக்கு நிறைய செயல்பாடுகள் இருக்கு.
That asan system, yam niyam. So generally in your country there are so many yoga societies, they display this asan system, how to sit down, different postures. That helps.
அது ஆசன வழிமுறை, யம நியம. பொதுவாக உங்கள் நாடுகளில் நிறைய யோக மையங்கள் இருக்கு. அவர்கள் இந்த ஆசன வழிமுறையை தான் வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. எப்படி வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு ஆசனத்தில் அமர்றதுன்றத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது உதவி பண்ணது தான்.
But that is the process simply to get on to the real platform. They are simply means.
ஆனால் அந்த வழிமுறையானது உண்மையான தலம் என்னவோ அந்த தலத்துக்கு நம்மளை கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறை தான் அது.
Real yoga system perfection is different from those bodily gymnastic process.
உண்மையான யோக பயிற்சியினுடைய பக்குவ நிலை அப்படின்றது இந்த உடல் ரீதியான உடற்பயிற்சிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது.
There are two stages. One stage is trying to reach the perfectional platform, and another stage is one who has reached the perfectional platform.
அதுல ரெண்டு நிலைகள் இருக்கு. ஒன்னு பக்குவ நிலையை அடையறதுக்கான முயற்சியில் இருக்கிறது. ரெண்டாவது ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்தது. மேலும் படிங்க.
A person is said to have attained yoga when, having renounced all material desires, he neither acts for sense gratification nor engages in fruited activities.
4th ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு. எப்போது ஒருவன் பலநோக்கு செயல்களிலும் புலநுகர்ச்சியிலும் ஈடுபடாமல் எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அப்போது அவன் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகிறான்.
Yes, this is the perfectional stage of yoga system, yoga practice.
இது யோக பயிற்சியினுடைய பக்குவமான நிலை.
A person is said to have attained to yoga. That means, yoga means connection.
யோகத்தை அடைந்தவர்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா யோகா அப்படின்றது தொடர்பு.
Just like the same example. Suppose this finger was out of my body. Or don't take this finger, take any machine part. It is out of the machine, lying idle.
அதே உதாரணம், இப்போ இந்த விரலானது இந்த உடலை விட்டு பிரிஞ்சு இருக்குன்னு வைங்க. அல்லது இந்த விரல் வேண்டாம், ஒரு இயந்திரத்தினுடைய ஒரு பாகம், அந்த இயந்திரத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக சும்மா இருக்கு அப்படின்னா,
and as soon as you join with the machine, it works, it's different function. Kadagat, 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 it works. With yoga, it has been joined. Similarly,
அது இயந்திரத்தோடு இணைக்கப்பட்ட உடனே அது வெவ்வேறு செயல்களில் கடகர் கடகர் கடகர்னு வேலை செய்து யோக வழிமுறை மூலமாக அது இப்போ இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ வேறுபடுத்தப்பட்டிருக்கோம்.
These material activities, fruitive activities, they have been described simply wasting time.
இந்த பௌதிக செயல்கள் பலநோக்கு செயல்கள்லாம் வெறுமனே நேரத்தை வீணடிக்கிற செயல்கள்னு விளக்கப்பட்டிருக்கு.
மூழா மூழா they have been described in the Bhagavad Gita as மூழா. மூழா means rascal. Why? Such a big businessman, you say rascal, why? He's earning thousands of dollars daily.
பகவத் கீதையில் அவர்களை மூடான்னு விளக்கப்பட்டிருக்கு. மூடா அப்படின்னா அயோக்கியர்கள். ஏன் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன் அவனை வந்து அயோக்கியன்னு சொல்கிறீங்க? ஏன் அவன் தினசரி ஆயிரக்கணக்கான டாலர் சம்பாதிக்கிறான்?
பட் they have been described moodha rascal because they are working so hard, but what he is enjoying?
ஆனா அவர்களை மூடர்கள் அயோக்கியர்கள்னு விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் அவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க?
He is enjoying the same amount of eating, sleeping and meeting. That's all.
சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, இதெல்லாம் மற்றவங்களை போல அதே அளவு தானே செய்யறான்.
As a man who is earning millions of dollars daily, that does not mean he can enjoy meeting millions of women. No.
தினசரி பல லட்சக்கணக்கான டாலர் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் பல ஆயிரக்கணக்கான பெண்களோட பாலுறவு வச்சுக்கலாம் தினசரி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது.
That is not possible. His power of making is same one who is earning $10.
அது சாத்தியம் இல்லை. அவனுடைய பாலுறவு சக்தியும் பத்து டாலர் சம்பாதிக்கக்கூடிய சக்தி அளவுக்கு தான் இருக்கு.
His power of eating is the same with the man one who is earning $10.
பத்து டாலர் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் எவ்வளவு சாப்பிடக்கூடிய சக்தி கொண்டிருக்கானோ அதே அளவு தான் இவன்கிட்டையும் இருக்கு.
So he does not think that my enjoyment of life is the same amount with the man who is earning $10. Then why I am working so hard for earning millions of dollars daily? Why am I spoiling my energy in that way?
என்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பம்ன்றது பத்து டாலர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இன்பத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் அப்படின்னும் போது, அப்போ இவ்வளவு பல லட்சக்கணக்கான டாலர் சம்பாதிக்கிறதுக்கான என்னுடைய வேலையை செய்து எதுக்காக நான் இவ்வளவு கடினமாக உழைக்கணும், என்னுடைய சக்தியை செலவழிக்கணும் அப்படின்னு அவன் சிந்திக்கிறது கிடையாது.
When he earns millions of dollars daily, he should have engaged himself, his time and energy, how to understand God, what is the purpose of life, because he has no economic problem. So he has got enough time, he can utilize in Krishna consciousness or God consciousness.
அவர்கள் தான் மூடர்கள்னு அழைக்கப்படுறாங்க. நமாம் துஷ்கிருத, உண்மையிலே அவர்கள் வந்து இந்த நேரத்தை, இந்த பல லட்சக்கணக்கான டாலர் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தை, அவனுடைய சக்தியை கடவுளை புரிந்து கொள்றதுக்காகவும் வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்றதை தெரிந்து கொள்றதுக்காகவும் அவன் செலவழிச்சிருக்கணும். ஏன்னா அவனுக்கு பொருளாதார பிரச்சனைன்றது கிடையாது, அவனுக்கு போதுமான நேரம் இருக்குது. அந்த நேரத்தை கிருஷ்ண உணர்வில் அல்லது கடவுள் உணர்வில் அவன் ஈடுபடுத்தியிருக்கணும்.
But he does not take part in that way. Therefore he is moodha. Moodha means, actually moodha means ass.
ஆனா அந்த விதத்தில் அவன் செயல்படாததுனால அவன் மூடான்னு அழைக்கப்படுறான். உண்மையிலே மூடா அப்படின்னா கழுதை.
So his intelligence is not very nice. A person is said to have attained yoga when having renounced all material desires. If one is in perfection of yoga, then he is satisfied. He has no more any material desire. That is perfection.
அதனால அவனுடைய புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு சிறப்பானதா இல்லை. இப்போ ஒருத்தன் யோகத்தின் பக்குவ நிலையில் இருக்கான் அப்படின்னா அவன் திருப்தி அடைறான். அவனுடைய பௌதிக ஆசைகள் அதுக்கு மேலே கிடையாது. அவதான் பக்குவம்.
He neither acts for sense gratification nor engages in fruitive activities. Fruitive activities are also, fruitive activities means you earn something for sense gratification.
அவன் புலன் இன்பத்துக்காகவும் ஈடுபடுறது கிடையாது, பலநோக்கு செயல்கள்லையும் ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது. பலநோக்கு செயல்கள் அப்படின்னா அந்த பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடுறதோட நோக்கமே புலன் இன்பம்தான்.
One is practically engaged in sense gratification and one is collecting money for sense gratification.
நடைமுறையில் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தன் புலன் இன்பத்தில் ஈடுபட்டு இருக்கிறவன், இன்னொருத்தன் புலன் இன்பத்துக்காக பணம் சம்பாதிக்கக்கூடியவன்.
So, the fruitive activities, suppose pious activities. Pious activities according to Veda, everywhere, if you are virtuous, if you give some money in charity, it is virtuous activities.
பலன் நோக்கு செயல்கள், உதாரணத்துக்கு புண்ணிய செயல்கள்னு எடுத்துக்கோங்க. புண்ணிய செயல்கள் அப்படின்னா வேதங்கள் படி உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்ல தர்மத்தின்படி செயல்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை தானமாக கொடுக்குறீங்க, அப்போ அது புண்ணியமான செயல்.
இஃப் யூ கிவ் சம் மணி ஃபார் ஓப்பனிங் ஹாஸ்பிட்டல், இஃப் யூ கிவ் சம் மணி ஃபார் ஓப்பனிங் ஸ்கூல்ஸ், ஃப்ரீ எஜுகேஷன், தீஸ் ஆர் சர்டன்லி வர்ச்சுவஸ் ஆக்டிவிட்டீஸ்.
மருத்துவமனை கட்டுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க, அல்லது இலவச கல்விக்காக பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக புண்ணியமான செயல்கள் தான்.
பட் தே ஆர் ஆல்சோ மெயின்ட் ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்.
ஆனால் அவைகளும் கூட புலன் இன்பத்துக்கானது
தான். சப்போஸ் இஃப் ஐ கிவ் இன் சேரிட்டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் எஜுகேஷன், then in my next life I will be getting good facilities for education, I will be highly educated, or being educated I shall get nice post.
இப்போ கல்விக்காக நான் நன்கொடை கொடுக்கறேன்னு வைங்க, என்னுடைய அடுத்த வாழ்க்கையில் எனக்கு நல்ல கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், வசதிகள் இருக்கும், அல்லது அந்த உயர்ந்த கல்வி பெற்றதுனால எனக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும்.
But at the end, what is the idea? If I get a good post, if I get a good position, how do I utilize it for sense gratification?
ஆனா இறுதியில அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ எனக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்குது, நல்ல ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, அதை எப்படி நான் உபயோகப்படுத்துறேன்? மறுபடியும் புலன் இன்பத்துக்கு தான்.
Nice. That's all. Because I do not know anything else.
அதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வேன், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு வேற எதுவும் தெரியாது.
That is fruitive activities. If I go to heaven, a better standard of life.
அதுதான் பல நோக்கு செயல்கள்ன்றது. இப்ப நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னா அங்க உயர்தர வாழ்க்கை இருக்கு.
சப்போஸ் இன் யுவர் அமெரிக்கா a better standard of life than India. But what does this mean, better standard of life? The same, eating, sleeping, in a better time, that's all.
இப்போ இந்தியாவை காட்டிலும் உங்க அமெரிக்காவில் உயர்தர வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்தர வாழ்க்கை அப்படின்றது அதே சாப்பிட்றது, அதே தூங்குறது, அதே வகையான விஷயம்தானே எல்லாமே?
You are not doing anything more. they are also eating. They are eating some coarse grain. You are eating very nice thing, but eating. Not beyond this eating.
நீங்க எதுவும் அதிகமா எதுவும் செய்யறது இல்ல. அவங்களும் சாப்பிட்றாங்க, அங்கே ஏதோ தானியங்களை சாப்பிட்றாங்க. நீங்கள் இங்கே நல்ல விஷயங்களை சாப்பிட்றீங்க, ஆனால் சாப்பிட்றது ஒன்று தான், அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எதுவும் செய்யலையே.
ஸோ மை பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் டஸ் நாட் மீன் எனி ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன், எ பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங்.
அதனால் என்னுடைய வாழ்க்கை உயர்தர வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா அதுக்காக ஏதோ ஆன்மீக உணர்தல் அப்படின்றது அர்த்தம் இல்லை. என்னுடைய உயர்தர வாழ்க்கைன்றது சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது,
அவ்வளோதான். So this is called fruitive activity. So fruitive activity is also another pattern of sense gratification.
இவைகள் தான் பலநோக்கு செயல்கள்னு சொல்லப்படுது. இந்த பலநோக்கு செயல்களும் இன்னொரு வகையான புலன் இன்பம்.
But it is on the basis of sense gratification. And yoga means connection with the Supreme.
ஆனா அது புலன் இன்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. மேலும் யோகா அப்படின்னா அது உச்சமானவரோட தொடர்பை ஏற்படுத்துறது.
When the Supreme is connected, as soon as, just like Dhruva Maharaj, as soon as he saw God, Narayan, that boy was undergoing severe austerities, penances, to see God.
கடவுளுடனான தொடர்பு ஏற்பட்ட உடனே, உதாரணத்துக்கு துருவ மகாராஜா, அவர் கடவுளை பார்த்த உடனே நாராயணரை பார்க்கிறார். அந்த சிறுவன் மிக கடுமையான தவம் புரிஞ்சான், கடுமையா விரதங்களை மேற்கொண்டான் கடவுளை பார்க்கறதுக்காக.
But when he saw, then he said, Shamin kita thosmi barangna jase. My dear Lord, I am now fully satisfied. I don't want to ask anything, any benediction from you.
அவனுக்கு தரிசனம் கிடைச்சது. அவனுக்கு தரிசனம் கிடைச்ச உடனே அவன் கேட்கிறான், சுவாமின் கிருதார்த்தோஸ்மி வரம் நயாச்சே. எனது அருமை பகவானே, நான் முழுமையாக திருப்தி அடைஞ்சிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், உங்ககிட்ட இருந்து எந்த வரத்தையும் நான் கேட்கல.
Guess what is benediction? Benediction means you get very nice a kingdom or a very nice wife or very nice food stuff, very nice. These things we consider as benediction. But actually when one becomes connected with God, he does not want any such benediction. He is satisfied.
ஏன்னா வரம்ன்றது என்ன? வரம்னா ஒரு நல்ல ராஜாங்கம் வேணும், ஒரு நல்ல மனைவி வேணும், நல்ல உணவு வேணும், எல்லாம் நல்லதா இருக்கணும் அப்படின்றது தான். ஆனா இதெல்லாம் பொதுவா வரம்னு கருதப்படுது. ஆனா உண்மையிலேயே எப்ப ஒருத்தர் கடவுளோட தொடர்புக்கு வந்துடுறாரோ அப்போ அவருக்கு இந்த மாதிரியான வரம் எதுவுமே விருப்பம் இல்லை. அவர் திருப்தி அடைகிறார், அவர் முழுமையாக திருப்தி அடைகிறார். சுவாமி கிருதார்த்தோஸ்மி வரம் நாயாச்சே.
The history of this Dhruva Maharaj, I have told him many times that he was a child, 5 years boy, old.
துருவ மகாராஜோட வரலாறு உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு 5 வயது சிறுவனாக இருந்தார்.
He was insulted by his stepmother. He was sitting on the lap of his father. He was trying. And his stepmother said, oh, you cannot sit on the lap of your father because you are not born in my womb. So he was Kshatriya boy, although 5 years old. He took it a great insult.
அவன் அவனுடைய மாற்றாந்தாயால அவமதிக்கப்பட்டான். அவனுடைய தந்தையோட மடியில அவன் அமர முயற்சி செய்த போது அவனுடைய மாற்றாந்தாய், ஓ, உன்னுடைய தந்தையோட மடியில் நீ உட்கார முடியாது, ஏன்னா நீ என்னுடைய கர்ப்பத்திலிருந்து நீ பிறக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு க்ஷத்ரிய சிறுவன்றதுனால அவன் 5 வயது சிறுவனாக இருந்தும் அவனுக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடுச்சது.
So, he went to his own mother. Mother, stepmother has insulted him like this.
அவனுடைய சொந்த தாய்கிட்ட போனா, அம்மா இந்த மாதிரி என்னுடைய மாற்றம் தாய் என்ன அவமதிச்சிட்டா.
He was crying. Mother said, what can I do, my dear boy? Your father loves your stepmother more. What can I do?
அவன் அழுதான். அம்மா சொன்னாங்க, நான் என்ன பண்ண முடியும் மகனே, உன்னுடைய அப்பாவுக்கு உன்னுடைய மாற்றம் தாயை தான் அதிகம் விரும்புறார், நான் என்ன பண்ண முடியும்?
No, I want my father's kingdom. Tell me, how can I get it? Then mother said, my dear boy, Krishna, God blesses you, you can get. Where is God? She said, oh, we have heard God is in the forest. Great sages go there and find out. She went to the forest and underwent severe penances and he saw God.
இல்லை, எனக்கு என்னுடைய தந்தையோட ராஜாங்கம் வேணும், அதை நான் எப்படி அடையிறது எனக்கு சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, எனது அருமை மகனே, பகவான் கிருஷ்ணர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணார்னா உன்னால் அதை அடைய முடியும். அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? அவங்க சொல்கிறாங்க, கடவுள் வந்து காட்டுக்குள்ளே இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அவரை காண்றதுக்காக போவாங்க. அதனால் அவர் காட்டுக்கு போனார், கடுமையான தவம் புரிஞ்சார், கடவுளை பார்த்தார்.
But when he saw God, Narayan, he is no more anxious for the kingdom of his father. He is no more anxious.
ஆனால் அவர் கடவுளை கண்டவுடனே தந்தையோட ராஜாங்கத்தை அடையணுன்ற அந்த கவலை அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவர் அதை பற்றின கவலையே இல்லாமல் இருந்தார்.
He said, my dear Lord, I am satisfied, fully satisfied. I do not want any more. My kingdom, the kingdom of my father.
அவர் என்ன சொன்னாருன்னா, எனது அருமை பகவானை, நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், முழுமையாக திருப்தி அடைஞ்சிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே என்னுடைய தந்தையோட ராஜாங்கம் வேண்டாம்.
He gave the comparison that I was searching out some pearls, but I have got valuable jewels. That means he is more satisfied.
அவர் எப்படி அதை ஒப்பிட்டு சொல்றாருன்னா, நான் ஏதோ கூழாங்கல்ல தேடிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப மதிப்புமிக்க ஆபரணங்களே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் அதிகமான திருப்தி அடைஞ்சிருக்கார்.
When you actually connect yourself with God, then you feel yourself many millions times satisfied than enjoying this material world. That is God reality. That is the perfection of yoga.
உண்மையிலே எப்போ நீங்கள் கடவுளோட தொடர்புக்கு வரீங்களோ, அப்போ இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிறதை காட்டிலும் பல ஆயிரம் லட்சக்கணக்கான மடங்கு அதிகமான இன்பத்தை நீங்கள் உணர்வீங்க. அதுதான் கடவுளை உணர்தல். அதுதான் யோகத்தின் பூரணத்துவம்.
He is pleased in himself, and thus he is no longer engaged in sense gratification or in fruitive activities. Otherwise, one must be engaged in sense gratification, since one cannot live without engagement.
பொருளுரை. பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடும் போது ஒருவன் தன்னில் திருப்தியுற்று விளங்குவதால் பலநோக்கு செயல்களிலோ புல நுகர்ச்சியிலோ அவன் ஈடுபடுவதில்லை. இல்லாவிடில் கண்டிப்பாக அவன் புலநுகர்ச்சியில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் செயலன்றி வாழ்தல் அசாத்தியமானதாகும்.
We cannot stop. The same example. You cannot stop a child working or in activities. By nature, we are living entities. We must act.
ஆமாம், அதுதான் இங்கே கருத்து. நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். செயல்படுறத நம்ம நிறுத்திட முடியாது. இப்போ அதே உதாரணம், ஒரு குழந்தை செயல்படுறத அதனுடைய செயல்களை நிறுத்திட முடியாது. உயிர்வாழிகளால் நம்முடைய இயற்கையை செயல்படணுன்றது தான்.
It is not possible to stop activities.
செயல்களை நிறுத்துறதுன்றது சாத்தியமானதல்ல.
So, just like it is said, an idle brain is a devil's work.
அதனால என்ன சொல்லப்படுதுன்னா, சும்மா இருக்கிறவனுடைய மூளை ஒரு சாத்தானின் பற்றை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
So, if you have no good engagement, then you will have to engage yourself in something nonsense.
அதனால உங்களை எந்த ஒரு நல்ல செயல்களையும் ஈடுபடுத்திக்கல அப்படின்னா, நீங்க ஏதாவது அபத்தமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பீங்க.
Just like child, if he is not engaged in education, he becomes a spoiled child. Similarly, our two business, either material sense gratification or Krishna consciousness or bhakti yoga or yoga.
எப்படி ஒரு குழந்தைய கல்வியில நீங்க ஈடுபடுத்தல அப்படின்னா அந்த குழந்தை கெட்டு போயிடுறானோ, அதே மாதிரி நமக்கு ரெண்டு விதமான ஈடுபாடு இருக்கு. ஒன்று நம்ம புலனின்பத்தில் ஈடுபடுறது, மற்றொன்று கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தி யோகத்தில் ஈடுபடுறது அல்லது யோகாவில் ஈடுபடுறது.
So if I am not in yoga system, then I must be in sense gratification. And if I am sense gratification, there is no question of yoga.
அதனால இப்போ நான் யோக வழிமுறையில் ஈடுபடலைன்னா அப்போ நான் புலனின்பத்தில் ஈடுபட்டாகணும். இப்போ நான் புல நின்பத்தில் ஈடுபட்டுருக்கேன் அப்படின்னா யோகான்ற கேள்விக்கே இடம் இல்லை. மேலும் படிங்க.
Without Krishna consciousness, one must be always seeking self-centered or extended selfish activities. But a Krishna conscious person can do everything for the satisfaction of Krishna and thereby be perfectly detached from sense gratification. One who has no such realization must mechanically try to escape material desires before being elevated to the top rung of the yoga ladder.
Krishna unarvil illavidil, ஒருவன் குறுகிய சுயநலச் செயல்களிலோ விரிந்த சுயநலச் செயல்களிலோ ஈடுபட்டாக வேண்டும். ஆனால் கிருஷ்ணரது திருப்திக்காக எந்த செயலையும் செய்யக்கூடிய கிருஷ்ண உணர்வினன் அதன் மூலம் புலநுகர்ச்சியிலிருந்து முற்றிலும் விலகியுள்ளான். இத்தகு உணர்வற்றவனோ யோக ஏணியின் உச்சிப்படிக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பு ஜட இச்சைகளிலிருந்து தப்ப இயந்திரத்தனமாக முயற்சி செய்ய வேண்டும்.
Yoga ladder, it has been compared with a ladder, just like steps. In a big skyscraper house, there are steps.
Yoga yeni, அப்படின்றது ஒரு ஏணி படியினுடைய படிக்கட்டுகளோட ஒப்பிடப்படுது. எப்படி நீங்க வான் உயிர கட்டடத்துக்கு நிறைய படிக்கட்டுகள் இருக்கோ அது மாதிரி.
So, every step is a progress. That's a fact.
அதனாலே ஒவ்வொரு படியுமே முன்னேற்றம் தான். அதுதான் உண்மை.
So, the whole step ladder may be called the yoga system. But one may be on the 5th step, another may be on the 50th step, another may be on the 500th step, and another may be on the top of the house.
அதனால இந்த மொத்த படிக்கட்டுகளையும் யோக வழிமுறைன்னு அழைக்கப்படலாம். ஆனால் ஒருத்தர் அதில் 5வது படியில் இருக்கலாம், ஒருத்தர் 50வது படியில் இருக்கலாம், ஒருத்தர் 500வது படிக்கட்டில் இருக்கலாம், ஒருத்தர் வீட்டோட உச்சியில் கூட இருக்கலாம்.
So although the whole ladder is called yoga system or staircase, but one who is on the 5th step, he cannot be equal with the person who is on the 50th step.
அதனால இந்த மொத்த ஏணியும் அல்லது படிக்கட்டுகளும் இந்த யோக வழிமுறை ஒரு படிக்கட்டுகள் அப்படின்னு அழைக்கப்படலாம் கூட. ஆனால் 5வது படியில் இருக்கிற ஒருத்தர் 50வது படியில் இருக்கிறவரோட சமமாக முடியாது.
Or one who is on the 50th step, he cannot be compared with the man who is on the 500th step.
அல்லது 50வது படியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை 500வது படியில் இருக்கிற ஒருத்தரோட ஒப்பிட முடியாது.
Similarly, in the Bhagavad Gita, you will find karma yoga, jnana yoga, dhyana yoga, bhakti yoga. It is stated with the name yoga, because the whole ladder is connected with the topmost floor.
அதே மாதிரி நீங்கள் பகவத்கீதையில் என்ன பார்க்கலான்னா, கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா, பக்தி யோகா, இது எல்லாமே யோகா என்ற வார்த்தையோடு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த யோகா ஏணியில் எல்லாமே அந்த உயர்ந்த தளத்தோடு தொடர்புல இருக்கு.
So every system is connected with God, Krishna. But that does not mean every man is on the topmost floor.
அதனால ஒவ்வொரு வழிமுறையுமே கிருஷ்ணரோட கடவுளோட தொடர்புல தான் இருக்கு. ஆனால் அதுக்காக ஒவ்வொருத்தருமே அந்த உயர்ந்த மேல் மாடியில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அல்ல.
One who is on the topmost floor, he is to be understood in Krishna consciousness. Others, they are just like 5th or 50th or 500 lives. The whole thing is called ladder.
யார் ஒருத்தர் மேல் மாடியில் இருக்காங்களோ அவங்க கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களா புரிந்து கொள்ளப்படுது. மற்றவர்கள்லாம் 5வது படியில் இருக்கலாம், அல்லது 50வது படியில் இருக்கலாம், அல்லது 500வது படியில் இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஆனால் மொத்த படிக்கட்டுகளும் சேர்த்து அந்த யோக ஏணின்னு சொல்லப்படுது. மேலும் படிங்க. ஐந்தாவது ஸ்லோகம். மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமேயொழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும்
எதிரியுமாவான். Depending upon different circumstances. In the yoga system, the mind and the conditioned soul are especially important. Since the mind is the central point of yoga practice, Atma here refers to the mind. The purpose of the yoga system is to control the mind and to draw it away from attachment to sense objects. It is stressed herewith that the mind must be so trained that it can deliver the conditioned soul from the mire of nesha.
பொருளுரை. ஆத்மா எனும் சொல் உபயோகிக்கப்படும் இடத்திற்கு ஏற்ப உடல், மனம், ஆத்மா என வெவ்வேறு பொருள்படும். யோக முறையில் கட்டுண்ட ஆத்மாவும் மனமும் மிகவும் முக்கியமானவை. யோக பயிற்சியின் மையம் மனமே என்பதால் இங்கே ஆத்மா என்பது மனதை குறிக்கின்றது. யோக பயிற்சியின் நோக்கம் மனதை கட்டுப்படுத்துவதும் புலனின்பப் பொருள்களின் மீதான பற்றிலிருந்து அதனை விலக்குவதுமாகும். அறியாமை எனும் சக்தியில் இருந்து கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்கும் வகையில் மனதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது.
In the Ashtanga Yoga system, this eight-fold yoga system, Dhyana Dharana, they are meant for controlling the mind.
அஷ்டாங்க யோக முறையில் தியான, தாரண இவைகள்லாம் மனதை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கு.
Don't make sound.
சத்தம் போடாதீங்க.
Mind, unless you control the mind, in the beginning it is said, a man must elevate himself by his own mind. Mind is the driver. The body is the chariot or car.
நீங்க மனதை கட்டுப்படுத்தினால் ஒழிய ஆரம்பத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த மனதை கட்டுப்படுத்துறதுனால தன்னை உயர்த்தி கொள்ளணும்னு. மனதுன்றது ஓட்டுநர். இந்த உடலானது ஒரு ரதம் மாதிரி அல்லது வாகனம் மாதிரி.
So, just like if you call your ask your driver, please get me into Krishna consciousness temple. the driver will bring you here. And if you ask your driver, please get me in that liquor house. The driver will drive there.
உதாரணத்துக்கு உங்களுடைய ஓட்டுநரை கூப்பிட்டு நீங்கள் கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டுநர் இங்கே உங்களை கொண்டு வருவார். அவர்கிட்ட நீங்கள் என்னை வந்து மதுபான கடைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா அவர் உங்களை அங்கே அழைத்து போவார்.
The driver business is to drive you wherever you like. Similarly, your mind is the driver.
ஒரு ஓட்டுநருடைய கடமை என்னென்னா நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்களை ஓட்டிட்டு போகணும். அதே மாதிரி மனதும் ஒரு ஓட்டுநர் தான்.
If you can control, but if the driver takes your license, that wherever he likes he will take it, then you are gone.
உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா அப்படி, ஆனால் உங்களுடைய ஓட்டுநர் உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை எடுத்துட்டு அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறதும் நடக்கும். அப்படி போனால் நீங்கள் முடிஞ்சு போயிடுங்க.
Then your driver is your enemy. But if your driver acts on your order, then he is your friend.
அப்படின்னா உங்களுடைய ஓட்டுநர் உங்களுடைய எதிரி ஆயிடுவார். ஆனால் அவர் உங்களுடைய கட்டளையின்படி செயல்படுறார் அப்படின்னா அவர் உங்களுடைய நண்பர்.
Actually, the yoga system means to control the mind in such a way that he will act as your friend, not as your enemy.
அதனால் உண்மையிலே இந்த யோக முறையை என்னென்னா மனதை எந்த விதத்தில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய நண்பனாக செயல்படுற விதத்தில், உங்களுடைய எதிரியா அல்ல.
Actually, the mind is acting as my, because I have got little independence, because I am part and parcel of the Supreme, who has got full independence. Therefore, I have got little independence.
உண்மையிலே நான் அப்படி செயல்படுறதுக்கு காரணம் எனக்கு சிறிதளவு சுதந்திரம் இருக்கு. ஏன்னா நான் முழுமுதற் கடவுளுடைய அம்சம், அந்த முழுமுதற் கடவுள் முழு சுதந்திரம் உடையவர், அதனால எனக்கும் சிறிதளவு சுதந்திரம் இருக்கு.
The mind is controlling that independence. If mind says, all right, let me go to the Krishna conscious temple. And the mind can say, what is that nonsense, Krishna, let us go to some club. So mind is driving him.
மனது தான் உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துது. மனசு சொல்லுது, சரி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னது. அதே மனது சொல்லுது, ஓ இது என்ன அபத்தமாக இருக்குது, கிருஷ்ணர்லாம் நம்ம வேற எங்கேயாவது கிளப்புக்கு போகலாம். ஸோ மனசு தான் உங்களை அழைச்சிட்டு போகுது.
தி ஆர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் இஸ் டு ஃபிக்ஸ் அப் தி மைண்ட் இன் கிருஷ்ணா. தட்ஸ் ஆல்.
அதனால தான் எங்களுடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனதை கிருஷ்ணர் இல்ல நிலைநிறுத்துறது, அவ்வளவுதான்.
He cannot but act as friend. You see, he has no scope to give anyone place. As soon as Krishna is seated on the mind, just like as soon as there is sun sign, the sun is on the sky, there is no scope of darkness.
மனதானது நண்பனாதான் செயல்பட்டாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா வேற எதுக்கும் அங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுறதில்லை. உங்களுடைய மனதில் எப்போ கிருஷ்ணர் அமர்ந்துடுறாரோ அப்போ எப்படி சூரியன் ஆகாயத்தில் உதிச்ச உடனே இருளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுதோ அந்த மாதிரி அது.
There is no possibility. Darkness will never come before the sun.
அதுக்கு சாத்தியமே இல்லை. இருள் சூரியன் முன்னாடி வரவே முடியாது.
Similarly, Krishna is just like sun. You keep Krishna on the mind, the Maya darkness will never be able to come. That is the first class yoga system.
அதே மாதிரி கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். நீங்கள் கிருஷ்ணரை மனதில் வச்சிங்கன்னா மாயான்ற அந்த இருள் முன்னாடி வர்றதுக்கு வழியே இல்லை. அதுதான் முதல் தரமான யோக வழிமுறை.
That is the perfection of the Vasishtha. One whose mind is so strong that mind will not allow any nonsense to come in, then where is your fall down?
அதுதான் யோக வழிமுறையினுடைய பக்குவம். ஒருத்தருடைய மனது ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா, வேறு எந்த அபத்தமான விஷயங்களையும் அனுமதிக்கலை அப்படின்னா, அப்போது வீழ்ச்சி அடைகிறதுன்ற பேச்சுக்கு இடம் எங்கே இருக்குது?
The mind is strong, the driver is strong. He cannot take you anywhere unless you desire.
மனசு ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது, உங்களுடைய ஓட்டுநர் பலம் வாய்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா, நீங்களா விருப்பப்பட்டால் ஒழிய உங்களை எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியாது.
சோ தி ஹோல் யோகா சிஸ்டம் மீன்ஸ் டு மேக் தி மைண்ட் ஸ்ட்ராங், நாட் டு டிவியேட் ஃப்ரம் தி சுப்ரீம். தட் இஸ் பர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா.
அதனால மொத்த யோக வழிமுறையுமே மனதை பலப்படுத்துறதுக்காக தான், அதாவது அந்த முழுமுதற் கடவுளிலிருந்து உங்களை திசை திருப்பாமல் இருக்கணுன்றதுக்காக. அதுதான் யோகத்தின் பூரணத்துவம்.
சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயம், ஒன் சுட் பிக்ஸ் ஹேப் ஜஸ்ட் லைக் அம்புரீஷ் மகாராஜ் பிக்ஸ்ட் ஹேப் ஹிஸ் மைண்ட் ஓன்லி ஆன் கிருஷ்ணா.
சவை மன கிருஷ்ண பாதாரவிந்தயோ, அம்பரீஷ மகாராஜர் எப்படி அவருடைய மனதை கிருஷ்ணரில் மட்டுமே நிலைநிறுத்தியிருந்தாரோ, அந்த மாதிரி நம்முடைய மனதும் நிலைநிறுத்தப்படணும்.
And there was a fight between a great yogi, Ashtanga yogi, Durbhasa Muni. Maharaj Amurish, he was a king, he was a householder, and he was a counseling man. A householder means he has to take account of counseling pence, dollars, cents. King, he was actually king. So Durbhasa Muni was a great yogi. He was envious of this king.
Ashtanga yogiyana Durbhasa Munikkum Ambarisha Maharajavukkum edaila oru sanda vandathu. Ambarisha Maharaja oru raja, oru krahasthar, avar kaasu panam ellam vechirukkudiyavar. Avar krahasthar endradhunala kanakkellam paaka vendirukku. உண்மையிலே அம்பரீஷர் ஒரு ராஜா, துர்வாசர் ஒரு யோகி. இந்த யோகிக்கு ராஜா மேலே பொறாமை.
That, how is that? I am so great a yogi, I can travel in this space and this man is ordinary king. He cannot show such jugglery of yoga system, but still people honors him most. Why? I shall teach him some lesson.
அது என்னன்னா, நான் இவ்வளவு பெரிய யோகி, என்னால் ஆகாயத்தில் பயணிக்க முடியும், ஆனால் இவர் ஒரு சாதாரண ராஜா, இவரால் என்ன மாதிரி இந்த யோக ஜாலங்கள் எல்லாம் காட்ட முடியாது, ஆனாலும் மக்கள் இவரை கௌரவிக்கிறாங்களே, ஏன் நான் அவனுக்கு யாருன்றத ஒரு பாடம் கற்பிக்க போறேன்.
சோ ஹி பிக்ட் அப் சம் கோல் வித் தி கிங், தட்ஸ் எ லாங் ஸ்டோரி, ஐ ஷல்
அதனால அந்த ராஜாவோட இவர் ஒரு சண்டையை ஏற்படுத்திக்கிட்டார். அது ஒரு நீண்ட கதை, அந்த கதையை நான் வேற ஒரு நாள் சொல்றேன். ஆனா இறுதியில இவர் தோல்வி அடைஞ்சார்.
And he was directed by Narayan to take shelter of the feet of the king Maharaj Amurish.
அதன் பிறகு பகவான் நாராயணரால் இந்த அம்பரீஷ மகாராஜருடைய திருவடிகளில் போய் அடைக்கலம் பெற சொல்லி அவருக்கு வழிகாட்டப்பட்டது.
இன்ஸ்டன்சஸ் வி see from authoritative scripture.
இந்த மாதிரி சம்பவங்களை அதிகாரப்பூர்வமான இலக்கியங்கள்ல இருந்து நீங்க பார்க்கலாம்.
That he was simply keeping Krishna in his mind and he defeated the greatest yogi.
அந்த மகாராஜா வெறுமனே கிருஷ்ணரை தன்னுடைய மனதில் நிலைநிறுத்தியிருந்தார், ஆனால் அவர் மிக பெரும் யோகியவே தோற்கடிச்சார்.
துர்பாஷா மணி ஹி வாஸ் சோ பர்ஃபெக்ட் யோகி தட் வித் இன் ஒன் இயர் He traveled all over this material space and beyond the material space in the spiritual space that went directly to the kingdom of abode of God Vaikuntha and saw the personality of Godhead personally.
Durvasa Muni எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான யோகி அப்படின்னா, ஒரு வருஷத்தில் இந்த பௌதிக பிரபஞ்சங்கள் எல்லாத்துலேயும் பயணம் செய்து இதுக்கு அப்பாற்பட்டு இந்த பௌதிக பிரபஞ்சத்தை தாண்டி ஆன்மீக உலகத்தில் நேரடியாக பகவானுடைய லோகமான வைகுண்ட லோகத்துக்கும் போய் அங்கே அந்த பரமபுருஷ பகவானை நேரடியாக சந்திக்கவும் செய்தார்.
Still he was so weak that he has to come back and fall down on the feet of Maharajan.
ஆனாலும் அவர் எந்த அளவுக்கு பலவீனமானவராக இருந்தார்னா, திரும்பவும் அம்பரீஷ மகாராஜாவோட திருவடியில் வந்து விழுந்து வணங்க வேண்டியிருந்தது.
பட் மகாராஜ் அம்பரீஷ் ஹி வாஸ் ஆர்டினரி கிங், ஹி வாஸ் சிம்பிளி திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். தீஸ் இன்ஸ்டன்சஸ் யூ வில் சீ.
ஆனால் அம்பரீஷ மகாராஜரோ ஒரு சாதாரண ராஜா, ஆனால் அவர் பெருமனே கிருஷ்ணரையே தன்னுடைய மனதில் நினைச்சிட்டு இருந்தார், அவ்வளோதான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கலாம்.
Therefore, the highest perfection of yoga system is to control the mind. And you can control the mind very easily if you keep the lotus two feet of Krishna within you.
அதனால தான் யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவம் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்துறது. கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை உங்களுக்குள்ள எப்பவும் வைத்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் மனதை கட்டுப்படுத்துறதுக்கு மிக சுலபமான வழி.
சிம்பிளி திங்க் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் யூ ஆர் கன்க்வர், யூ ஆர் விக்டோரியஸ், யூ பிகம் தி டாப் மோஸ்ட்.
பெருமனே கிருஷ்ணரை நினைவில் கொண்டீங்கன்னா நீங்க வெல்லக்கூடியவர் ஆயிடுவீங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க, நீங்க மிக உயர்ந்த யோகி ஆயிடுவீங்க.
Because after all, the yoga system is yoga indriya sangyama. Yoga means to control the senses.
Yena inda yoga valimuriye yoga indriya samyama, yoga abdinave pulangala kattapaduthuradhu dhaan.
And above the sense, the mind. So if you control the mind, the senses are controlled automatically.
Pulangalukku mele manadu irukku, manadha kattapaduthunanga புலன்கள் தானாவே கட்டுப்படுது.
Your tongue wants to eat something nonsense, but if your mind is strong, mind says no, you cannot eat anything except Krishna prasad.
ஏதோ அபத்தமானதை சாப்பிடணும்னு உங்க நாக்கு கேக்குது, ஆனா உங்க மனசு பலமானதா இருக்கு. மனசு சொல்லுது, இல்ல இந்த மாதிரி எந்த அபத்தத்தையும் நீ சாப்பிடக்கூடாது, கிருஷ்ண பிரசாதம் தான் சாப்பிடணும்னு.
Then tongue is controlled.
அப்போ நாக்கு கட்டுப்படுத்தப்படுது.
So, senses are controlled by the mind. Indriyani pararahu, indriyabha paramanaha. Our my body means senses.
அதனால புலன்கள் எல்லாம் மனதாலே கட்டுப்படுத்தக்கூடியது. இந்திரியாணி பராணியாக இந்திரியபிய பரமனக, என்னுடைய உடல் அப்படின்னாவே புலன்கள் தான்.
So, the senses, my activities mean sensual activities, that's all. But above the senses is the mind.
என்னுடைய செயல்கள் அப்படின்னா என்னுடைய புலன்களுடைய செயல்கள், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய புலன்களுக்கு மேலாக மனசு இருக்கு.
Above the mind is the intelligence. And above the intelligence is the spirit soul. So if one is on the spiritual platform, on the soul platform, then his intelligence is spiritualized, his mind is spiritualized, his senses are spiritualized, he is spiritualized.
மனதுக்கு மேல புத்தி இருக்கு, புத்திக்கு மேல ஆத்மா இருக்கு. அதனால இப்ப ஒருத்தர் ஆன்மீக தளத்துல இருக்கார், ஆத்ம தளத்துல இருக்கார் அப்படின்னா, அப்போ அவனுடைய புத்தி ஆன்மீகமானதாகுது, அவனுடைய மனது ஆன்மீகமானதாகுது, அவனுடைய புலன்கள் ஆன்மீகமானதாகுது, அவனும் ஆன்மீகமானவன் ஆகிறான்.
This is the process of Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண உணர்வுக்கான வழிமுறை.
Because actually the spirit soul is working, but he has given his power of attorney to this nonsense mind. He is sleeping.
உண்மையிலேயே ஆத்மா தான் செயல்பட்டு இருக்கு, ஆனா அது இந்த அபத்தமான மனசுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதால அது தூங்கிட்டு இருக்கு.
பட் when he is awakened, the master is awakened, the servant cannot do anything nonsense. Similarly, if you are awakened in Krishna consciousness, your intelligence, your mind or your senses cannot act nonsensically.
எப்போ ஒரு எஜமானன் விழித்திருக்கானோ அப்போ எந்த ஒரு சேவகனும் அபத்தமான எதையும் செய்ய முடியாது. அதே மாதிரி நீங்க கிருஷ்ண உணர்வுல விழிப்புணர்வோடு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய மனசு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய புலன்கள் எதுவுமே அபத்தமா செயல்பட முடியாது.
The master according to that. That is spiritualization. That is called purification.
அவைகள் எல்லாமே உங்க விருப்பப்படி தான் செயல்பட்டாகணும். அதுதான் ஆன்மீக மயமாக்குறது. அதுக்கு பேர் தான் தூய்மை அடைதல்.
ரிஷிகேனா ரிஷிகேசா சேவனாங் பக்தி ரிச்சர். பக்தி மீன்ஸ் டு ஆக்ட் ஸ்பிரிச்சுவலி. ஹவ் யூ கேன் ஆக்ட்? யூ ஹாவ் டு ஆக்ட் வித் யுவர் சென்சஸ். Therefore, you have to spiritualize your senses.
Rishikena Rishikesha Sevanam Bhakti Ruchyate. Bhakti abdinave aanmegama selpadrathu. Eppadi aanmegama selpadrathu? Abdina ungaludaiya pulangalala dhaan neenga selpada mudiyum. Adanalada dhaan ungaludaiya pulangala neenga aanmegamanadhaakkanum.
Meditation, stopping action means stopping nonsense. But acting in Krishna consciousness is transcendental.
தியானம் செயல்களை நிறுத்துறது இதெல்லாம் அபத்தமானது. ஆனா கிருஷ்ண உணர்வு செயல்கள் அப்படின்றது உன்னதமானது.
Just that you have to stop your senses acting nonsense, but that is not perfection. You have to act nice, then it is perfection.
உதாரணத்துக்கு உங்களுடைய புலன்கள் அபத்தமா செயல்படாம இருக்கிறத நிறுத்தணும். ஆனால் அது பக்குவம் கிடையாது. நீங்கள் எப்போ சரியாக சிறப்பாக செயல்படுறீங்களோ அப்போ தான் அது பக்குவம் அடையுது.
அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் ட்ரெயின் யுவர் சென்சஸ் டு ஆக்ட் நைஸ்லி, இட் வில் அகெயின் ஃபால் டவுன் டு தி நான்சென்ஸ் ஆக்டிங்.
அப்படி இல்லைன்னா உங்களுடைய புலன்களை நீங்கள் சரியாக சிறப்பாக செயல்படுறதுக்கு பயிற்சி அளிக்கப்படலைன்னா மறுபடியும் அது வீழ்ச்சியடைய வைக்கும், அபத்தமான செயல்களில் ஈடுபடும்.
So you have to give engagement to the senses to act for Krishna, then there is no chance of fall down. That is Krishna consciousness.
Anale pulangalukku nama eedupada kodukanum Krishnarukaga selpadrathukku. Appadi illana veelchadeyrathukana vaaippu irukku. Adhu dhaan Krishna bhakti.
In material existence, one is subjected to the influence of the mind and the senses. In fact, the pure soul is entangled in the material world because of the mind's ego, which desires to lord it over material nature. Therefore, the mind should be trained so that it will not be attracted by the glitter of material nature. In this way, the conditioned soul may be saved. One should not degrade oneself by attraction to sense objects. The more one is attracted by sense objects, the more one becomes entangled in material existence.
ஜட வாழ்வில் உள்ளவன் மனதின் ஆதிக்கத்திற்கும் புலன்களின் ஆதிக்கத்திற்கும் உட்பட்டவன். உண்மை என்னவெனில், ஜட இயற்கையை ஆள விரும்பும் அகங்காரத்துடன் மனம் இணைந்துள்ளதால் தூய ஆத்மா இப்பௌதிக உலகில் சிக்கியுள்ளது. எனவே ஜட இயற்கையின் பளபளப்பினால் கவரப்படாதவாறு மனம் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாவை காப்பாற்றலாம். புலனின்ப பொருள்களின் கவர்ச்சியினால் ஒருவன் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஒருவன் எந்த அளவிற்கு புலனின்ப பொருள்களால் கவரப்படுகிறானோ அந்த அளவிற்கு அவன் ஜட வாழ்வில்
பிணைக்கப்படுகிறான். It is also said, for man, mind is the cause of bondage, and mind is the cause of liberation. Mind absorbed in sense object is the cause of bondage, and mind detached from the sense object is the cause of liberation. Therefore, the mind, which is always engaged in Krishna consciousness, is the cause of supreme liberation.
இப்பிணைப்பிலிருந்து விடுபட மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவதே மிகச்சிறந்த வழியாகும். இதனை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக ஹீ எனும் சொல் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. மனிதனின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம். புலனின்ப பொருள்களில் ஆழ்ந்துள்ள மனம் பந்தத்திற்கும், அவற்றிலிருந்து விலக்கப்பட்ட மனம் மோட்சத்திற்கும் காரணமாகின்றன. எனவே கிருஷ்ண உணர்வில் எப்போதும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மனம் உன்னத மோட்சத்திற்கு காரணமாகின்றது.
There is no chance, mind being engaged all ends in Krishna consciousness. There is no chance of its being engaged in Maya consciousness.
மனதை எப்பொழுதுமே கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தா மாயா உணர்வுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும்.
The more we engage our mind in Krishna consciousness, the more you keep yourself in the sunlight, there is no chance of getting into darkness.
எந்த அளவுக்கு அதிகம் நம்முடைய மனதை கிருஷ்ண உணர்வுல நம்ம ஈடுபடுத்துறோமோ, எந்த அளவுக்கு உங்களை நீங்க அதிகம் சூரிய ஒளியில வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இருள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவானது.
That is the process. If you like, you are at liberty. You can keep yourself within the room in darkness and you can come in the broad daylight.
அதுதான் வழிமுறை. நீங்க விரும்பினா உங்களை சுதந்திரமா வச்சுக்கலாம். நீங்க விரும்பினா உங்களை இருண்ட அறைக்குள்ளேயே வச்சுக்கலாம் உங்களை. ஆனா நீங்க வெளியில நல்ல பரந்த வெளிச்சத்துக்கும் வரலாம்.
That depends on your choice. But when you come in the broad sunlight, there is no chance of dark.
அது நீங்க தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா எப்ப நீங்க ஒரு பரந்த பகல் வெளிச்சத்துல வந்துடுறீங்களோ, அப்போ அங்க இருளுக்கு வாய்ப்பே கிடையாது.
Darkness can be eradicated by light, but light cannot be covered by darkness.
இருளை போக்கணும் அப்படின்னா அது வெளிச்சத்தால முடியும். ஆனா வெளிச்சத்தை இருளால மூட முடியாது.
Suppose you are in a dark room, you bring one lamp, the darkness over.
இப்ப நீங்க ஒரு இருண்ட அறையில இருக்கிறீங்க அப்படின்னா, அங்க ஒரு விளக்கு கொண்டு வந்தாவே போதும், அந்த இருள் அகன்று போயிடும்.
But you take something dark and go to the sunlight, or it will fade out.
ஆனா இருளா இருக்கிற எதையா ஒன்று நீங்க சூரிய ஒளியில கொண்டு வந்து பாருங்க, அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும்.
கிருஷ்ணா சூரிய சம மாயா அந்தகார். கிருஷ்ணா இஸ் ஜஸ்ட் லைக் சன்லைட் அண்ட் மாயா இஸ் ஜஸ்ட் லைக் டார்க்னஸ்.
அதனால கிருஷ்ண சூரிய சம மாயா அந்தகார். கிருஷ்ணர் சூரிய ஒளியை போன்றவர், மாயை இருளை போன்றது.
சோ வாட் டார்க்னஸ் வில் டூ இன் சன்லைட், யூ கீப் யுவர் செல்ஃப் இன் சன்லைட், darkness will fail to act upon it. This is the whole philosophy of Krishna consciousness.
Ungala neenga surya oliyile veithukondinga appadina irul unga mele seyalpadrathukku thothu poidum. Idhu dhaan indha Krishna bhaktiyinudaiya motha tattavume.
Keep always yourself engaged in Krishna consciousness activities. Maya will not be able to touch you.
Eppozhudhum ungala கிருஷ்ண உணர்வு செயல்களிலேயே ஈடுபட வச்சிட்டு இருக்குங்க, மாயா உங்களை தொடக்கூட முடியாது.
Because there is no possibility of darkness become influential in life.
ஏன்னா அங்க விளக்கோட தாக்கம் இருக்கிறதுனால இருளுக்கு வாய்ப்பே இல்லை.
That is stated in the Srimad Bhagavatam.
அது ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு.
That when Vyasadev, under the instruction of his spiritual master Narad, by Bhakti Yoga.
அதாவது வியாசதேவர் அவருடைய ஆன்மீக குருவான நாரதர் மூலமா பக்தி யோகத்தில் அறிவுறுத்தப்பட்ட போது,
பக்தி யோகி பிரணிஹிதே சம்மா பிரணிஹிதே அமாலே, பக்தி யோகி நான் மனசி மனசி மீன்ஸ் மை.
பக்தி யோகேன பிரணிஹிதே சம்யக், பக்தி யோகேன மனசி, அதே மனசு தான். மனசி அப்படின்னா மனது.
When enlightened by bhakti yoga, bhakti life, bhakti yogena manasi sammak pranihite amale. When the mind become completely freed from all contamination, that can be done by bhakti yoga.
எப்பொழுது மனதுக்கு பக்தி யோகத்தால் அறிவூட்டப்படுதோ, பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிகிதே அமலே, மனது இந்த எல்லா கலங்கங்களிலிருந்து எப்போ விடுபட்டு வருதோ, அது எப்போ முடியும் அப்படின்னா பக்தி யோகத்தினால செய்ய முடியும்.
பக்தி யோகேன மனசி சம்மக் பிரணிஹிதே மலே அபசத் புருஷாங் பூர்ணம் ஹி சா தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபசத் புருஷம் பூர்ணம், அவர் பரமபுருஷ பகவானை தரிசித்தார்.
மாயாம் ஜகத் அபாஸ்ரயம் அண்ட் ஹி சா திஸ் மாயா ஜஸ்ட் ஆன் தி பேக் கிரவுண்ட். அபாஸ்ரயம் லைட் அண்ட் டார்க்னஸ் அலாங் வித் ஜஸ்ட் லைக் ஹியர் இஸ் லைட் தேர் இஸ் டார்க்னஸ் ஆல்சோ ஹியர் லிட்டில் டார்க்னஸ்.
மாயாம் ஜகத் அபாஸ்ரயம், அவர் மாயாவை பின்பக்கமாக இருக்கிறத பார்க்குறாரு. அபாஸ்ரயம், இந்த வெளிச்சம் இருக்கும்போது சிறிதளவு இருளும் பின்னாடி இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளிச்சம் இருக்கு, இங்கே சிறிதளவு இருள் இருக்கு.
The darkness remains under the shelter of light, but light does not remain under the shelter of darkness.
அதனால இருள் அப்படின்றது வெளிச்சத்தினுடைய அடைக்கலம் பெற்று இருக்கு, ஆனா வெளிச்சம் இருளோட அடைக்கலம் பெற்று இருக்கிறது அல்ல.
சோ வியாசதேவ் சா கிருஷ்ணா தி சுப்ரீம் லார்ட் அண்ட் திஸ் மாயா டார்க்னஸ் அபாஸ்ரயம் ஜஸ்ட் அண்டர் ஹஸ் அண்டர் ஹிஸ் ஷெல்டர்.
அதனால வியாசதேவர் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை தரிசித்த போது அவர் மாயையும் பார்க்கிறார். அபாஸ்ரயம், இருளா இருக்கக்கூடிய அந்த மாயை அந்த பகவானுடைய அடைக்கலம் பெற்று இருக்கிறத
பார்க்கிறார். எனர்ஜி விச் ஹஸ் கவர்ட் திஸ் கண்டிஷன் சோல்ஸ்,
யார் இந்த மாயை? அதுவும் விளக்கப்பட்டிருக்கு, ஜயா சமோஹிதோ ஜீவா, அதே மாயா தான், அதே அந்த மாயசக்தி தான் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களையும் மூடியிருக்கு.
அண்ட் ஹூ ஆர் தோஸ் கண்டிஷன் ஜனாய சன்மஹித ஜீவா ஆத்மானம் த்ரிகுணாத்மகம். ஆல்தோ தி ஸ்பிரிட் சோல் இஸ் ஆஸ் லைட் ஆஸ் கிருஷ்ணா ஆர் காட் ஆல் தி ஸ்மால், பட் ஹீ இஸ் ஐடென்டிஃபைங் ஹிம் செல்ஃப் வித் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
அப்போ அந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்னா யாரு? யயா சமோஹிதோ ஜீவா ஆத்மானம் த்ரிகுணாத்மகம், அவர்கள் ஆத்மாவாக இருந்தாலுமே கிருஷ்ணரை போலவே அவங்க பிரகாசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிறியவர்கள் தான், ஆனால் அவர்கள் இந்த ஜட உலகத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க.
ஜயா சன்மே, திஸ் இஸ் கால்ட் இல்யூஷன். When we identify ourselves with this matter,
எப்போ ஒருத்தர் தன்னை ஜடத்தோடு அடையாளப்படுத்திக் கொள்றாரோ அதுக்கு பேர் தான் மாயை.
ஜயா சன்மஹித ஜீவ ஆத்மானம் த்ரிகுணாத்மகம் பரோபி மனுதே அனர்த்த. ஆல்தோ ஹி இஸ் டிரான்சென்டென்டல், ஹி ஸ்டில் இஸ் என்கேஜ்ட் இன் நான்சென்சிகல் ஆக்டிவிட்டீஸ்.
அவன் உன்னதமானவனாக இருந்தாலுமே கூட அவன் அபத்தமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கான்.
பரோபி மனுதே அனர்த்த தத் கிருதஞ்ச அபிபத்ததே அண்ட் ஹி ஆக்ட்ஸ் டிக்டேட் பை திஸ் மாயா.
பரோபி மனுதே நார்த்தம் தத் கர்த்தம் சாபிபத்ததே, அவன் மாயா சொல்றபடி செயல்பட்டு
இருக்கான். தீஸ் ஆர் வெரி நைஸ்லி எக்ஸ்பிளைன்ட் இன் ஸ்ரீமத் பாகவதம் அண்ட் தி ஃபர்ஸ்ட் கேன்டோ யூ வில் ஃபைண்ட் செம் சாப்டர்.
இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 7வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்கு.
சோ அவர் பொசிஷன் இஸ் தட் வி ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பார், லைட்னிங் ஸ்பார், பட் நவ் யூ ஆர் கவர்ட் பை திஸ் இல்லுசரி எனர்ஜி மாயா.
ஆனால நம்முடைய நிலை என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மீக பொறி, நம்ம பிரகாசமான அந்த ஆன்மீகமான பொறியாக இருந்தும் இந்த மாயாசக்தியினால மாயையால நம்ம மூடப்பட்டிருக்கோம்.
And we are being dictated by the Mayan acting and becoming entangled more and more in material energy.
மேலும் மாயாவோட வழிகாட்டுதல் படி நம்ம செயல்படுறதுனால நம்ம மேலும் மேலும் இந்த ஜடசக்தியில பந்தப்பட்டு போறோம்.
And you have to get out from these entanglement by this yoga or perfect yoga Krishna consciousness.
அதனால நீங்க இந்த பந்தத்திலிருந்து உங்களை நீங்க விடுவித்துக் கொள்ளணும், இந்த யோகத்தினாலேயோ அல்லது பக்குவமான யோகமான கிருஷ்ண பக்தியினாலேயோ.
That is yoga.
அதுதான் யோக முறை.
All right, stop.
சரி, நிறுத்திக்கோங்க.